ஊரணந்தம் பெற்ற பேரணந்தம் சுற்றும் உறவனந்தம் வினையினால் உடலனந்தம் செய்யும் வினையனந்தம் கருத்தோ அனந்தம் பெற்ற பேர் சீரனந்தம் சொர்க்க நரகமும் அனந்தம் நல் தெய்வமும் அனந்தம் பேதம் திகழ்கின்ற சமயமும் அனந்தம் அதனால் ஞான சிற்சக்தியால் உணர்ந்து காரணந்தம் கோடி வருஷித்ததென அன்பர் கண்ணும் விண்ணும் தேக்கவே கருதறிய ஆனந்த மழை பொழியும் முகிலைனம் கடவுளை துரிய வடிவை பேரனந்தம் பேசி மறையனந்தம் சொல்லும் பெரிய மௌனத்தின் வைப்பை பேசரும் அனந்த பத ஞான ஆனந்தமாம் பெரிய பொருளை பணிகுவாம். அத்வைத வஸ்துவை சொற்பிரகாசத்தனியை அருமறைகள் முரசறையவே அறிவிணுக்கறிவாகி ஆனந்தமயமான ஆதியை அனாதியேக்க தத்துவஸ்வரூபத்தை மதசம்மதம் பெறா சாலம்பரகிதமான சாஸ்வத புஷ்கல நிராலம்ப ஆலம்ப சாந்தபத வியோம நிலையை நித்த நிர்மலசகித நிஷ்பிரபஞ்சப் பொருளை நிர்விஷய சுத்தமான நிர்விகாரத்தை தடஸ்தமாய் நின்று ஒளி நிரஞ்சன நிராமயத்தை சித்தம் அறியாதபடி சித்தத்தில் நின்றிலகு திவ்ய தேஜோமயத்தை சிற்பர வெளிக்குர்வளர் தற்பரமது ஆன பர தேவதையை அஞ்சலி செய்குவாம். வேதாந்தம் என்றால் என்ன? வேதாந்தம் என்பது ஒரு சங்கேத வார்த்தை, டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்வார். சமஸ்கிருதத்தில் அதற்கு பேர் சஞ்ஞா அல்ல சஞ்ஞா. எந்த ஒரு வார்த்தைக்கும் அர்த்தம் பார்க்க வேண்டுமென்றால் அதனுடைய அந்த வார்த்தை எங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றதோ அந்த இடத்தில் அல்லது அந்த நூலில் நாம் அதற்குண்டான வார்த்தையினுடைய அந்த வார்த்தைக்குண்டான அர்த்தத்தை தேட வேண்டும். வேதாந்தம் என்கின்ற வார்த்தை வேதங்களில் காணப்படுகின்றது. முக்திகோபநிஷத்தில் ஸ்ரீராமபிரானிடம் ஹனுமன் கேட்கின்ற கேள்வியாக வருகிறது. வேதாந்தாஹ் கே ரகுஸ்ரேஷ்ட வர்த்தந்தே குத்ரதே வத. ஹனுமன் வந்து ஸ்ரீராமபிரான்கிட்ட கேட்கிறார், வேதாந்தங்கள் என்றால் என்ன, அவைகள் எங்கு இருக்கின்றன? அப்போ அதற்கு ராமபிரான் வந்து பதில் சொல்கிறார், ஹனும சுருணுவக்ஷாமி வேதாந்த ஸ்திதி மஞ்சசா நிஸ்வாச பூதாமே விஷ்ணோர்வேதா ஜாதா சுவிஸ்தராஹ திலேஷு தைலவத் வேதே வேதாந்த சுப்பிரதிஷ்டிதா. அவர் சொல்கிறது, வேதாந்தமானது எப்படி எள்ளில் எள்ளில் எண்ணெய் காணப்படுகிறதோ, அதாவது எள்ளினுடைய சாரபூதமாக இருக்கின்ற எண்ணெய் போன்று வேதங்களினுடைய சாரபூதமாக வேதங்களில் காணப்படுகின்றது என்று சொல்கிறார். நாராயண உபனிஷத் மகாநாராயண உபனிஷத்துலேயும் வர்றது இல்லையா, அந்த இடத்துல வேதாந்த விஜான சுனிஷ்சிதார்த்தா சந்நியாச யோகாத்யதய சுத்த சத்வாஹ தே பிரம்ம லோகே து பராந்த காலே பராமிருதாத் பரிமுச்சந்தி சர்வே தஹ்ரம் விபாபம் பரமேஷ்ம பூதம் யத் புண்டரீகம் புரமத்ய சகஸ்தம் தத்ராபி தஹ்ரம் ககனம் விசோகஸ்தஸ்மின் யதந்தஸ்ததுபாசிதவ்யம் யோ வேதாதவ்ஸ்வர ப்ரோக்தோ வேதாந்தே ச பிரதிஷ்டிதஹ தஸ்ய ப்ரக்ருதிலீனஸ்ய யஃ பரஸ்ய மகேஸ்வரஹ. வேதாந்த விஜ்ஞான சுனிஷ்சிதார்த்தாஹ. அது வந்து முண்டக்கோபநிஷத்துலேயும் இந்த மாதிரி ஒரு மந்திரம் இருக்கிறது, வேதாந்த விஜ்ஞான சுனிஷ்சிதார்த்தாஹ அப்படிங்கிறது. பிறகு வேதாந்தே பரமம் குஹ்யம் புரா கல்பே பிரச்சோதிதம் நா பிரசாந்தாய தாத்தவ்யம் நா புத்திராயா சிஷ்யாய வா புனஹ. ஸ்வேதாஸ்வதரோபநிஷத்துலேயும் வர்றது. வேதாந்தம் என்கின்ற வார்த்தைக்கு நம்ம அர்த்தம் வந்து நல்லா புரிஞ்சுக்கிடணும்னா வேதம் என்கின்ற வார்த்தைக்கு அர்த்தம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். வேதம் அப்படின்னு சொன்னாலே ஞானம் என்பது பொருள், நாலேஜ். இந்த வேதத்திற்கு வந்து பெரியவர்கள் வந்து அர்த்தம் சொல்லியிருக்கின்றார்கள், விந்ததி புருஷார்த்தம் அனேன இதி வேதா. எது ஒன்றின் மூலமாக மனிதனுக்கு வேண்டிய அனைத்தும் பெறப்படுகின்றதோ அது வேதம் என்று கூறப்படுகின்றது. மனிதனுக்கு வேண்டிய அனைத்தும் என்றால் என்ன என்ன அவைகள், புருஷார்த்தங்கள் அப்படின்னு சொல்லுறது. நம்ம அந்த சங்கல்பத்திலலாம் பார்த்துருக்கோம் இல்லையா, புருஷார்த்தங்கள் சதுர்வித பல புருஷார்த்த சித்தியர்த்தம், நான்கு விதமான புருஷார்த்தங்கள் இருக்கின்றன. புருஷா நக மனித சமுதாயம், புருஷேன அர்த்தியதே அல்லது புருஷைஹி அர்த்தியதே, மனிதர்களால் முயன்று அடையப்படுகின்ற சமாச்சாரங்களுக்கு புருஷார்த்தம் என்று பெயர். அந்த புருஷார்த்தங்களை வழங்குவதால் அதற்கு பெயர் வேதம் என்று கூறப்படுகின்றது. அப்போது வேதங்கள் நான்கு, ரிக் யஜுஸ் சாம அதர்வ அல்லது அதர்வண என்கின்ற நான்கு வேதங்கள், ஒவ்வொரு வேதத்தையும் இரண்டு பாகமாக பிரிக்கிறோம். பூர்வ பாகம் அப்படிங்கிறது முதல் பகுதிகளுக்கு பெயர். அப்போ நான்கு வேதங்கள்னாக்க நான்கு பூர்வ பாகங்கள், அதை வேத பூர்வம் அப்படின்னு சொல்கிறோம். உத்தர பாகம் அப்படிங்கிறது இரண்டாவது பகுதியினுடைய பெயர். இப்போ வேத பூர்வம், அப்புறம் வேதாந்தம். இந்த உத்தர பாகத்திற்கு இன்னொரு பெயர் வேதாந்தம், வேதத்தினுடைய அந்தம் என்றால் இறுதி பகுதி என்பது பொருள். அப்போது வேதாந்தம் என்றால் வேதத்தினுடைய இறுதி பகுதி என்பது ஒரு அர்த்தம். இன்னும் இந்த அந்த அப்படிங்க அந்தஹ அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு, சாரம், எசன்ஸ்ன்னு சொல்லுவாள் இல்லையா, சாரம். இப்போ வேதங்களினுடைய சாரம் இதைத்தான் சொன்னார் ஸ்ரீராமபிரான், திலேஷு தைலவத் வேதே வேதாந்த சுப்பிரதிஷ்டிதா அப்படின்னு சொன்னார். எள்ளில் எண்ணெய் போன்று வேதங்களில் வேதாந்தமானது நிலைத்து நிலை பெற்றிருக்கின்றது, சுப்பிரதிஷ்டிதா. ஏன்னா எந்த ஒரு பொருளினுடைய சாரபூதமாகிய அந்த கருவை எடுத்துட்டோம்னா அந்த பொருள் இருக்காது. சர்க்கரையிலேருந்து இனிப்பு எடுத்துட்டோம்னா அப்புறம் எங்கே போய் சர்க்கரை இருக்க போகிறது, அந்த மாதிரி. இப்போ இந்த வேதாந்தம் என்பது மனிதனுக்கு தேவையான தத்தனையும் கொடுத்து விடும் அப்படிங்கும்போது இந்த வேத பூர்வம் அத்தனையுமே கர்ம காண்டமாக அழைக்கப்படுகிறது. அங்கே இந்த கர்மம் செய்வது எப்படி, எல்லாமே வந்து ரிச்சுவல்ஸ், யாகம் எப்படி செய்வது, யஜ்ஞம் எப்படி செய்வது, பூஜை எப்படி செய்வது, எல்லாமே வந்து அக்னி காரியங்கள் எப்படி செய்வது, கர்மத்தை பிரதானமாக எப்படி செய்வது என்று கூறுவதனால் அந்த பாகத்திற்கு பேர் கர்மகாண்டம் என்று ஒரு பெயர் உண்டு. ஆனால் இந்த இரண்டாவது பகுதியாகிய வேதாந்தம் என்று கூறப்படுகின்ற வேதத்தினுடைய இறுதி பகுதி அல்லது வேதத்தினுடைய சாரம் என்பதற்கு உபனிஷத்துக்கள் அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்கிறது. உபனிஷத்துக்கள் எத்தனை என்றால் அது வந்து ஆயிரக்கணக்கான உபனிஷத்துக்கள் இருந்ததாகவும், பிறகு வந்து அதிலும் ஸ்ரீ ராமபிரான் வந்து அந்த முக்திகோபனிஷத்தில் 108 உபனிஷத்துக்களை சொல்கிறார். அந்த 108 உபனிஷத்துக்களிலும் வந்து முக்கியோபனிஷத் அப்படின்னு சொல்லி பிரதானமான ஒரு தசோபனிஷத் என்று 10 உபனிஷத்துக்களை சொல்கிறார். அந்த 10 உபனிஷத்துக்களுக்கு தான் ஸ்ரீசங்கரர் ஸ்ரீ ஆதிசங்கரர் வந்து பாஷ்யம் பண்ணியிருக்கார். இந்த உபனிஷத்துக்களில் என்ன விஷயம் விவரிக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்னு பார்த்தா, இந்த உபனிஷத்துக்களில் கர்மகாண்டத்தினுடைய பிரதானமான தேவையாகிய ஜீவ, ஜெகத், ஈஸ்வரன் என்கின்ற இந்த மூன்று சமாச்சாரங்கள், ஜீவன், ஜெகத்னா உலகம், பிறகு ஈஸ்வரன். அப்போது இந்த ஜீவன் எனப்படுபவன் யார், உலகம் எனப்படுவது என்ன, எப்படிப்பட்டது, பிறகு ஈஸ்வரன் என்பது என்ன, ஜெகத், இந்த மூன்று ஜீவ ஜெகத் ஈஸ்வர தத்துவமானது அதாவது அதை பற்றின ஞானமானது மிகவும் விரிவாக விளக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் அதற்கு வந்து ஞான காண்டம் என்றும் ஒரு பெயர் இருக்கின்றது. இதனுடைய பிரயோஜனம், வேதாந்தத்தை பயிலுவதனால் நமக்கு என்ன பிரயோஜனம் கிடைக்கும். ஏன்னா உயிர்களுக்கு வந்து எதை பண்ணினாலும் என்ன பிரயோஜனம் அப்படின்னு எதிர்பார்க்கிற புத்தி வந்து இயல்பாகவே இருக்கும். மந்தோபி ந பிரவர்த்ததே பிரயோஜனம் வினா, மண்டுன்னு சொல்லப்படுகின்ற மக்கு கூட எந்த ஒரு பிரயோஜனத்தையும் எதிர்பார்க்காம எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டான் அப்படிங்கிறது பெரியவர்களுடைய வாக்கு. என்ன பிரயோஜனம் அப்படின்னா, முதல்ல நமக்கு வந்து என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது வந்து புரிய ஆரம்பிக்கும். அதுவே ஒரு மகா பிரயோஜனம். நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் என்ன, உண்மையான அடிப்படையான ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறது புரிய வரும். நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நிறைய அவஸ்தைகள் படுறோம் நம்ம. அந்த அவஸ்தைகளை வந்து பந்தம் அப்படி, பந்தத்தினால தான் அந்த அவஸ்தைகள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. அதிலிருந்து நிவர்த்தி, அந்த அவஸ்தைகளிலிருந்து அனைத்து விதமான பிரச்சனைகளிலிருந்தும் நிவர்த்தி ஆகிறது தான் இதனுடைய பரம பிரயோஜனம். இந்த பிரயோஜனம் முதல்ல நமக்கு பிரச்சனை புரியணும், அதற்கு உண்டான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத புரியணும். தீர்வு வந்து இருக்கா இல்லையான்னு எப்போ தெரியும்? நமக்கு முதல்ல என்ன பிரயோஜனம், என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சாதானே நமக்கு என்ன தேவைன்னு புரியும். அதனால தான் இந்த வேதாந்தத்தினுடைய பிரயோஜனம் என்ன அப்படிங்கிறத ஸ்ரீ ராமபிரானே சொல்கிறார். அது புருஷஸ்ய கர்த்திரு போக்திருத்வ சுகதுக்காதி லக்ஷணாச்சித்த தர்மஹ க்ளேஷரூபத்வாத் பந்தா பவதி. இல்லை பந்தோ பவத்தின்னு நினைக்கிறேன், பார்த்துக்கணும். பந்தோ பவத்திக்கு தான் கரெக்ட். பந்தான்னா சந்தி பிரிக்கிறது. அதை வந்து ஒதுக்கிற விளக்கிறது வந்து அதுதான் ஜீவன் முக்தி அவஸ்தா. அந்த பந்தத்தை வந்து நீக்கி அது எப்படி நீக்கிறது அப்படின்னாக்கா அப்படியே போய் தொடச்சி எடுத்துடவா முடியும்? அப்படிலாம் முடியாது. அது வந்து உபநிஷத்துக்கெல்லாம் படிக்க 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 வேதாந்தம் பயில 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 நமக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் நமக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். அதற்கப்புறம் என்ன பண்ணணும், முதல்ல நமக்கு என்ன தேவை, நம்முடைய தேவைகளுக்கு ஏற்ற அந்த சொல்யூஷன் என்னங்கிறது புரியும். முதல்ல தேவை என்னன்னு புரியும், அப்புறம் இந்த உலகம் எனக்கு என்ன கொடுக்க முடியும், முதல்ல என்னுடைய சரீரத்தின் மூலமாக நான் என்ன அடைய முடியும் அப்படிங்கிறது தெரிய வரும். அதற்கப்புறம் இந்த உலகம் அப்படிங்கிற சமாச்சாரம் இருக்கு இல்லையோ, இந்த உலகம் என்றால் என்ன, இந்த உலகம் எனக்கு என்ன கொடுக்க முடியுங்கிறது தெரிய வரும். இந்த உலகம் வந்து எனக்கு என்ன கொடுத்தாலும் அதை என்னால் எந்த அளவுக்கு ஏற்றுக்க முடியுங்கிறது புரியும். அதற்கு பிறகு இந்த உலகம்னு சொல்லறதுக்கு, இந்த உலகம்னு சொல்கிறோம் இல்லையா, ஜெகத்துன்னு சொல்கிறோம் இல்லையா, அது உண்மையில் என்ன அப்படிங்கிறது புரியும். அப்புறம் ஈஸ்வரன் என்கின்ற தத்துவம் புரியும். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய 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 பாருங்கள். நீங்கள் வேறு எந்த ஞானமும் உலகத்தில் வந்து இந்த சொல்லுவா இல்லையா விஷய ஞானம் அப்படின்னு, எல்லா இடத்துலையும் உங்களுக்கு சர்டிஃபிகேட் பேஸ்ட் எஜுகேஷன். நம்ம எங்கே போய் படித்தாலும் ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பா. அந்த சர்டிஃபிகேட் வந்து என்ன கொடுக்கும், வேலையை கொடுக்கும் அப்படிங்கிறதா ஒரு நம்பிக்கை. ஆனால் இப்போ காலேஜில்லாம் அவளை வந்து கேரண்டி கொடுக்கறதில்லை. அப்போது நான் ஒரு படிப்பை படித்தா, ஒரு ஞானத்தை சம்பாதிச்சா, அந்த ஞானத்தை சொல்லி கொடுக்குறவர் வந்து நமக்கு பிரமாணம் பத்திரம் கொடுக்குறார். அது வந்து தகுதி சான்றிதழ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி வேதாந்தம் வந்து நம்ம படித்தா கிடைக்குமா, அப்படியே கிடைச்சாலும் அதனால் வந்து வேலை கிடைக்குமா, அப்படி கிடைக்கிற வேலையின் மூலமாக எனக்கு தேவையானது கிடைக்குமா அப்படின்னா, முதல்ல வேதாந்தம் சர்டிஃபிகேட் கொடுக்க வேதாந்தத்திற்கு சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது. ஏன்னா வேதாந்தங்கிறது லைஃப், நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம அப்படியே சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் வேலை யாரும் கொடுப்பான்னு தெரியாது. இன்ஃபேக்ட் வேலையும் வந்து கிடைக்காது. அப்போ எதுக்கு இதை படிக்கணும் அப்படின்னா, இல்லை வேதாந்தம் அப்படிங்கிறது லைஃப், உனக்கு யாரும் சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டியதில்லை, அந்த சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு நீ போய் பண்ண வேண்டியதில்லை, அதெல்லாம் பண்ண வேண்டியது தான். பட் ஆனால் வேதாந்தம் அப்படிங்கிறதுனுடைய பிரயோஜனம் வந்து ஜீவன் முக்தி விதேக முக்தி அப்படிங்கிறது இருக்கு. இந்த ஜீவன் முக்தின்னா என்ன அப்படின்னா கம்ப்ளீட் லிபரேஷன். இந்த அந்த ஜீவன் முக்தின்னு சொன்னாலே இந்த காலத்தில் எப்படி எழுதுறான்னா, நான் பார்த்துருக்கேனே நியூஸ் பேப்பரில், அன்னார் அவர்கள் காலை 8 மணிக்கு பூத உடலை விடுத்து சிவலோக பதவி அடைந்து மோட்சம் அடைந்தார் என்பதை மிகவும் ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போ முக்தின்னா அவர்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன பாருங்க, முக்திங்கிறது வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. அந்த முக்திங்கிறதுனுடைய அர்த்தம், அந்த வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் பார்க்கணுன்னா நம்ம வேதத்தில் தான் போய் பார்க்கணும். ஆக அது பண்ணாமல் முக்தின்னாக்கா ஏதோ வருத்தத்திற்கு உண்டான சமாச்சாரம் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சு கொள்ளப்பட, முக்தின்னாக்கா கம்ப்ளீட் லிபரேஷன், ஆனந்தமாக இருக்கலாம். மறுபடியும் ஆனந்தம்னா அதையும் தப்பாக புரிஞ்சிடப்படாது. அப்போ ஜீவன் முக்தி நிலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடும்னா மறுபடியும் படிக்கணும். அதை வந்து இங்கே புரிய வச்ச எவ்வளோதான் புரிய வச்சாலும் அது வந்து உங்களுக்கு அது பாதி புரியாமல் தான் இருக்கும். அதனால் பெட்டர் நீங்கள் அதை படித்து புரிஞ்சுக்கோங்க. அந்த பிரயோஜனம் வேறு எந்த கல்வியிலையும் கிடைக்காது, அது வேதாந்தத்தில் தான் கிடைக்கும். வேதாந்தம் தான் அதற்கு பிரமாணம், அதற்கும் வேதம்தான் பிரமாணம். அதனால தான் வந்து ஜீவன் முக்தி விதேக முக்தியோர் அஷ்டோத்தர சதோபனிஷதாக பிரமாணம் அப்படின்னு அங்கே சொல்லியிருக்கார். அதனால் வேதாந்தம் பயிலுதல் அப்படிங்கிறது வாழ்க்கையில் பிரதானமாக செய்யப்பட வேண்டிய ஒரு சமாச்சாரம்.